பலர் புகழ் ஞாயிறு, பலர் புகழ் ஞாயிறு என்ற தொடருக்கு விளக்கம் தருகிறார். பலர் புகழ் ஞாயிறு என்பவர் யார்? ஏற்கனவே ஒன்று ஒன்று ஒவ்வாத எல்லா சமயத்தாரும் புகழப்படுதலின், ஒன்றோடு ஒன்று ஒவ்வாத எல்லா சமயத்தாரும் புகழப்படுதலின் பலர் புகழ் ஞாயிறு என்றார். எனவே பலர் என்பதற்கு என்ன பொருள் சொல்லுகிறார்? எல்லா சமயத்தாரும் அடங்குகிறார்கள், அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கருத்து வேறுபாடு உடையவர். ஒன்றோடு ஒன்று ஒவ்வாத எல்லா சமயத்தாராலும் புகழப்படுவதனாலே பல புகழ் ஞாயிறு ஆயிற்று. எனவே அப்படியானால் அந்த இடத்துல எல்லாராலும் என்றால் அந்த உண்மைக்கு என்ன பொருள்? முற்றுமை. எல்லாராலும் முற்றுமை வர வேண்டும். அப்பனா செய்யுளிலே பலரும் என்று இருந்தால்தான் சரி. பலரும் புகழ்கின்ற ஞாயிறு என்று இருக்க வேண்டும் செய்யுள். எல்லாரையும் அடக்கிக் கொள்ள வேண்டுமானால் முற்றுமை கொடுக்க வேண்டும். எல்லாரும் வந்து விட்டார்கள் அந்த உண்மை கொடுத்துதான் சொல்ல வேண்டும். அப்படி இங்கே இல்லையே, செய்யுளிலே பலர் என்றுதானே இருக்கிறது. பலர் புகழ் ஞாயிறு, அதற்கு ஒரு அமைதி சொல்லு. முற்றுமை என்ன? முற்றுமை அந்த உண் என்ற முற்று உண்மை விகாரத்தால் தொக்கது. தொக்கதுன்னா மறைந்திருக்கிறது. அந்த முற்றுமை மறைந்தது, மறைந்திருக்கிறது. தொகுதல்ல மறைகள் என்ன? மறைத்துவது இலக்கணமானது. விகாரத்தால் தொக்கதுங்கிறது அது ஒரு இலக்கணம். விகாரம் செயல்படுத்தீங்களாமா? அதாவது விகாரம் என்பது செய்யுளில் வருகிற எழுத்திலே வருகிற வேறுபாடு. ரெண்டு வகையான விகாரம் உண்டு. ஒன்று செய்யுள் விகாரம், இன்னொன்று புணர்ச்சி விகாரம். ரெண்டு வகை இருக்கு. புணர்ச்சி விகாரம், செய்யுள் விகாரம். புணர்ச்சி விகாரம் என்றால் ரெண்டு சொற்கள் சேருகிற போது தோன்றுகிற எழுத்து, எழுத்திலே ஏற்படுகிற மாற்றம், அதான் புணர்ச்சி விகாரம். விகாரம்னா மாற்றம். இந்த ரெண்டு சொற்கள் சேருகிற போது எப்படி ஆகுறது மாற்றம்? தன்னகரம் தன்னகரமாக மாறுகிறது. இது புணர்ச்சி விகாரம். ரெண்டு சொற்கள் சேருகிற போது ஏற்படுகிற மாற்றம், எழுத்தில் ஏற்படுகிற மாற்றம். அப்படி செய்யுளிலே புணர்ச்சி விகாரம் மூன்று வகையாக வரும் என்று எழுதியிருக்கிறார்கள். தோன்ற விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம். அந்த வகைக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். தோன்றல், திரிதல், கெடுதல் என்பது புணர்ச்சி விகாரத்தில் மூன்று வகை. இனி செய்யுள் விகாரம் என்று பார்த்தா செய்யுள் விகாரத்தில் ஆறு வகை இருக்கு. இது மூன்று, அதில் ஆறு வகை இருக்கு. செய்யுள் விகாரம் என்றால் செய்யுளிலே ஒரு சொல்லிலே ஏற்படுகிற எழுத்து மாற்றம். ஒரு சொல்லிலே இங்கே ரெண்டு சொற்கள் சேரும்போது புணர்ச்சி விகாரம். ஆனால் செய்யுள் விகாரம் என்றால் ஒரு சொல்லிலே ஏற்படுகிற மாற்றம். செய்யுள் விகாரம் இப்ப இறைவன் திருவடி நிழல் சில இடத்தி வரும், நீழல்னு வரும். திருவடி நீழல் அது செய்யுள் விகாரம். நிழல் என்பது நீழல் என நீளுகிறது, அது நீட்டல் விகாரம். எழுத்து நீளுதல், குற்றெழுத்து நெற்றெழுத்தாக நீளுதல். இப்படி எத்தனை உதாரணம் இருக்கு? வேற அப்படி வலித்தல் விகாரம் வலித்தல் உதாரணம் நடந்திருக்கா? வலித்தல் மெலித்தல் மீட்டல் குறுக்கல் தொகுத்தல் விரித்தல். வலித்தல் மெலித்தல் மீட்டல் குறுக்கல் தொகுத்தல் விரித்தல் என்று இப்படி ஆறு வாழ். அதை பற்றி கவலை வேண்டாம். விகாரம் என்ற செய்யுள் இது செய்யுள் விகாரம். அதுல இது எந்த வகை? இங்கே பலரும் என்று வருவதற்கு பதிலாக பலர் என்று வருகிறது. இது செய்யுள் விகாரமா புணர்ச்சி விகாரமா? செய்யுள் விகாரம். பலர்கிட்ட ஒரு தொழிலைதான் பலரும் என்று இருக்க வேண்டும். அது பலர் என்று இருக்கிறது. அந்த உம் என்பது மறைந்து இருக்கிறது. இது என்ன அந்த வகையில் இதுல வரும்? குறுக்கள் வராது. குறுக்கள் விகாரம். குறுக்கள் விகாரம் என்ன? நெட்டெழுத்து குற்றெழுத்தாகணும். இங்கே அப்படி இல்லையே. வலித்தல் மெலித்தல் நீட்டல் குறுக்கள் தொகுத்தல் விரித்தல். தொகுத்தல் தான் சொல்றாரு, தொக்கல்ங்கிறாருல. தொகுத்தல் தொகுத்தல் விகாரம். செய்யுள் விகாரம் என்ன சொல்றாரு? விகாரத்தால் தொக்கரு. தொகுத்தல் விகாரம் விகாரத்தால் தொக்கரு. முற்றுமை விகாரத்தால் தொக்கரு. எவ்வளவு சுருக்கமா எழுதி போறாங்க. செய்யுள் விகாரம் கூட எழுதி அவருக்கு நேரம் இல்லை. விகாரத்தால் கண்டு நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் புலமை. படிக்கின்ற மாணவர்களும் அதற்கு ஆயுத்தம் தயாராக இருக்க. பிறகு அடுத்த வரி பாருங்க. அந்த ஓமையை பொருத்தி காட்டுகிறார். எந்த ஓமை? ஞாயிறு என்ற ஓமையை நூலுக்கு பொருத்தி காட்டுகிறார். ஏனை ஒளிகளால் மறங்காது. எது? அந்த உலகத்து இருள். ஏனை ஒளிகளால் மறங்காது யாண்டும் பரந்த புற இருளை. ஞாயிறு என்ன செய்கிறது? சூரியன் ஒருபால் எழுந்த ஞாயிறு, ஒருபால் ஒரு திசையில எழுந்த ஞாயிறு துணிப்பது போல, அடியோடு ஒழிப்பது போல, மற்ற ஒளிகளால் மடங்காத அந்த பெரிய உலகத்து இருளை ஒருபால் எழுந்த ஞாயிறு முற்றிலும் நீக்குவது போல. இது ஓமை. இங்கே ஓமையும் இந்த அதுபோல் இந்த நூல் என்ன செய்கிறதா? ஏனை சமய நூல்களால் மடங்காது. ஏனைய மற்ற சமயத்தாருடைய நூல்களாலே நீங்காதது எது? எது நீங்காதது? அறியாமையாகிய இருள், அகை அறியாமை இருள், அஞ்ஞானமாகிய இருள் ஏனை சமய நூல்களால் நீங்காது. ஏனை சமய நூல்களால் மடங்காது யாங்கனும் நிறைந்த அகையுளை. இந்த துணியான போல நீக்குகிறது. ஓராகமத்தின் இது இந்த துணியான போத நூல் எந்த ஆகமத்தில் இருக்கு? பெயர் சொல்லல. ஓராகமத்தின் ரௌரவ ரௌரவ ஆகமத்திலே உள்ள ஓர் ஆகமத்தின் ஒரு படலத்தில், அதுலேயும் ஒரு படலத்திலே இருக்கிறது. அதுல பல படலங்கள் உண்டு. படலம்னா பிரிவு. அந்த படலத்துக்கு பேர் தெரியுமா? இருக்கா? பாவ விமோசன படலம். ஓர் ஆகமத்தின் ஒரு படலத்தின் எழுந்த பன்னீர் சூத்திரமும், அதாவது இந்த திருஞான கோதல் பன்னிரண்டு சூத்திரம் துமிக்கும். எதை? அந்த அகையுரு துமிக்கும் என்பது என்ற கருத்தை குறிப்பால் விளக்குதற்கு, குறிப்பால் உணர்த்துதற்கு படரின் என்றார். அந்த படரின் என்ற சொல்லுக்கு இத்தனை விளக்கம். படரின் படர்ந்தார். அடுத்த ஒரு இலக்கணம் வந்துவிட்டது. அடுத்து அல்லதை அந்த சொல்லிருக்கிறதல்லவா செய்யுளிலே? அல்லதை அந்த சொல்லுக்கு இலக்கணம் கிடைக்கும். அல்லதைன்னு என்ன பொருள்? அல்லது சாதாரண வழக்கில் அல்லது இந்த செய்யுளில என்ன வழிவது? அந்த வரி என்ன? படரின் அல்லவை படர்ந்தாலும் படர்ந்தாலன்றி எனவே அல்லதை என்பது அன்றி என்ற பொருளை உடையதுதான். அன்றி என்ற பொருளை உடையது. அப்படி அன்றி என்பது அல்லதை என்று எங்கேயாவது வந்திருக்கிறதா, எந்த நூலிலாவது வேறு நூல்களிலே வந்திருக்கிறதா என்று மாணாக்கர் கேட்கிறார். அதற்கு ஒரு சான்று காட்டுகிறார். ஒரு நூலில் இருந்து எந்த நூலில் இருந்து, ஞானாமிர்தம், ஞானாமிர்தம் என்ற சாஸ்திர நூலில் இருந்து இதற்கு சான்று காட்டுகிறார். அல்லதை வந்திருக்கிறது. இது சிமையான உலகத்துக்கு முந்திய நூல். ஞானாமிர்தம் என்பது மெய்கண்டால் எழுதிய விஞ்ஞான போதத்திற்கு முன்னாலேயே எழுதப்பட்ட நூல். எனவே அதை இங்கே மேற்கோள் காட்டுகிறார். அந்த வரி என்ன? ஞானாமிரத்தில் ஞானாமிரம் அந்த நூல் ரொம்ப அருமையான நூல். ஞானாமிரம் நல்ல சிறந்த நூல், சாஸ்திர நூல். ஏன்தான் கேட்கவில்லையோ தெரியல. இந்த 14 சாஸ்திரத்துல எல்லாம் நடை பல்லை உடைக்கிற கடினமான யாருக்கிட்ட நெருங்க முடியும். தன்மனை கிளத்தி அல்லதை வருது. தன்மனை கிளத்தி அல்லதை பிறர் மனை அன்னையில் தீரா நன்னர் ஆண்மை என்றார் போல. என்ன பொருள்? தன்மனை கிளத்தி அல்லது தன்னுடைய மனைவியை தவிர, அல்லது தன் மனைவியை அன்றி தன்மனை கிளத்தி அல்லதை தன் மனைவியை அன்றி மற்றையோரை மற்றை மாதரை எப்படி நோக்க வேண்டும்? தன்மனை கிளத்தி அல்லதை பிறர் மனை பிற மாதர்களை பிறருடைய மாதர்களை அன்னையில் தீர அன்னை போல தாய் போல பார்க்க வேண்டும். பிறர் மனை நோக்கா பேராண்மைன்னு வள்ளுவரும் சொல்லுகிறார். அதே சொல் ஆண்மன் இவரும் சொல்லுகிறார். பிறர் மனை அன்னையில் தீரா நன்னர் ஆண்மை அப்படி நோக்கக்கூடிய நல்ல ஆண்மை என்று அந்த ஞானாமிரத்தில் வருவதை காட்டுகிறார். நன்னர் ஆண்மை என்றார் போல அன்றி என்னும் பொருள்பட வந்த அல்லது என்பது அன்றி என்னும் பொருள்பட வந்த இணையற்ற குறிப்பு. இணையற்ற குறிப்புன குறிப்பு வினையம். அந்த குறிப்பு என்பதை முன்னே போட்டுக் கொள்ள வேண்டும். குறிப்பு வினையத்தும் அன்றி என்பது குறிப்பு வினையம். அதாவது வினையத்தான் காலம் காட்டவில்லை, அதனாலே குறிப்பு வினையம். இணையற்ற குறிப்பு ஐ ஈற்று உடை. இறுதியில ஈற்றிலே ஐ என்ற சாதி வந்திருக்கு. ஐயை ஐ என்ற எழுத்தை ஈற்றிலே உடைய குற்றுகரம். குற்றுகரம்னா குற்றியலுகரம். குற்றி அல்லது என்பது குற்றியலுகரம். அல்லது என்பது குற்றியலுகரம். என்ன குற்றியலுகரம்? அல்லது உயிர்தொடர் குற்றியல். உயிர்தொடர் குற்றியலுகரம். ஆனால் இவ்வளவு நீளமான இலக்கணம் அந்த அல்க அடையில் ஐ இணையற்ற குறிப்பு ஐயீற்றுடை குற்றுகரம். அடுத்து அந்த சூரியன் ஞாயிறு படர்ந்தாலன்றி கண் காண்டல் செல்லாதுன்னு பாட்டில் வருது. அதாவது எதிர்மறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி எதிர்மறையாக சொன்னார்? உடன்பாடாக சொல்லலாமே. அதாவது கண் காணும்படியாக படர்ந்த ஞாயிறு போல என்று சொன்னால் தெளிவாக எங்களுக்கு விளங்குது. ஏன் இப்படி சுற்றி வளைத்து சூரியன் படர்ந்தாலன்றி காணமாட்டாத கண் போல என்று எதிர்மறையாக ஏன் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு என்ன காரணம் சொல்லுகிறார்? வலியுறுத்துவதற்காக, இன்றியமையாமையை காட்டுவதற்காக. ஆக ஒரு கருத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு எதிர்மறையாக சொல்லுவது ஒரு முறை. நீ கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லுவதை காட்டிலும் நீ வந்தாலன்றி இந்த காரியம் நடக்காது என்று எதிர்மறையாக சொன்னால் அது கொஞ்சம் வலிமையாக கேட்பவனுக்கு அந்த அவனுடைய கட்டாயம் புரியும். எனவே எதிர்மறையாக சொல்லுகிற முறை அந்த முறையிலேதான் அந்த ஞாயிற்றினுடைய இன்றியமையாமையை உணர்த்துவதற்காக, அதே போல சிவஞான போதத்தினுடைய இன்றியமையாம் அந்த அகையுருளை நீக்குவதற்கு இந்த நூலை தவிர வேறு நூல்களால் முடியாது என்று சிவஞான போதத்தினுடைய இன்றியமையா தன்மையை உணர்த்துவதற்காக இப்படி எதிர்மறை வழிபாட்டினாலே கூறியிருக்கிறார் என்று விளக்கம் தருது. படரின் காண்டல் செல்லும் கண், படரின் காண்டல் செல்லும் கண் எனற்பாளரணி என்று உடன்பாடாக கூற வேண்டிய கருத்தை, படரின் காண்டல் செல்லும் கண் எனற்பாளரணி என்று சொல்ல வேண்டியதை எப்படி சொல்லியிருக்கிறார்? எதிர்மறை முகத்தால் கூறினார். இன்றியமையாமை விளக்குதல், இன்றியமையாமை விளக்குதற்கு அதற்கு ஒரு சான்று எதிர்மறை. அப்படி எதிர்மறையாக சொன்னால் இன்றியமையாமை விளங்குமா என்பதற்கு ஒரு சான்று. வாராமை இல்லை, வாராமை இல்லை, வாராமல் இறார் என்பது பொருள். வராமல் இருக்க மாட்டார், கட்டாயம் வருவார் என்று சொல்வதற்கு பதிலாக வாராமல் இருக்க மாட்டார் என்ற பொருள் பட வாராமை இல்லை என்றார் போல்வனவும் என்பது போன்ற தொடர்பு. இது எந்த இடத்திலேயும் அவர் காட்டல, இந்த வாராமை இல்லை என்ற தொடர் எங்கு இருக்கிறது, எந்த இலக்கியத்தில் இருக்கிறது, இது ரொம்ப காலம் எங்களுக்கே புரியல. உரையாசிரியர்களும் காட்டவில்லை, இந்த உங்க நூலிலும் இருக்காது, அடிக்குறிப்புல போட்டுக்க வாராமை இல்லை என்பது. ஒரு 10 ஆண்டு வரைக்கும் இந்த இந்த நூலை படிக்கிட்டவர்களுக்கே இந்த இடம் தெரியல, இங்க இருக்கு. மற்ற இடங்களுக்கெல்லாம் காட்டி இருக்கிறார் இந்த நூலில் இருந்து, ஆனா இந்த ஒரு வரியை மட்டும் விட்டு விட்டு கொஞ்ச காலத்துனால்தான் அருணை வடிவேலு முதலியார் தான் இந்த இடத்தை காட்டினார், இது இந்த நூலில் இருக்கிறது என்று. அதுக்கு பிறகுதான் புரிகின்றது. தண்டி அலங்காரத்துல ஒரு உதாரணம் செய்கிறேன், இந்த பாட்டு இந்த வரி வருகிறது. அந்த பாட்டை நானே கொடுத்திருக்கிறேன், எத்தனை பக்கத்துல என்னுடைய விளக்கத்துல 11வது பக்கத்துல 11வது பக்கத்துல இருக்கிறது உதாரண பாட்டு. அதாவது ஒரு தலைவனை புரிந்த தலைவி, அவன் குறித்த காலத்துல வராமையினால ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாள். அப்போது தோழி கருத்துகிறாள், வந்தே தீருவா, வந்து உன்னுடைய கூந்தலிலே முல்லை மலரை கூட போகிறார், கவலைப்படாமல் இரு என்று கேட்டுகிற போது இந்த எதிர்மறையை பயன்படுத்துகிறாளா அந்த தோழி. காரார் கொடி முல்லை, காரார் கார்காலத்திலே கூத்திருக்கிற இந்த கொடியிலே கூத்த முல்லை மலரை நீ குழந்தையில் உன்னுடைய கூந்தலிலே கை குணைய கொஞ்சத்தை கூறுவதற்காக வாராமல் இல்லை, வராமல் இருக்க மாட்டார் நம்முடைய தலைவர், வாராமல் இல்லை வய வேண்டும். போர் கடந்த வாழையை கண்ணி வர்ணனை, அவன் தலைவனுடைய கண் வாழ் போன்ற கண், கண்ணை உடையவன் வாழையே ஏன போல வாழை போன்ற கண்ணை உடையவளே, நுழல் மேல் உன்னுடைய நெற்றியின் மேல் வரும் பசலை, அந்த பசலை நோயை நாளையே நீங்கும், நமக்கு நாளையே நீங்கிவிடும். அந்த சிறிவாக்கிராமையினாலே உன்னுடைய நுடலிலே நெற்றியிலே இருந்த அந்த பசலை நோய் நீங்கிவிடும் என்ற அந்த பாட்டிலே இந்த வாராமை இல்லை என்ற தொடர் இடம் பெற்றிருக்கிறது. பிறகு என்றார் போல்வனவும், வாராமை இல்லை என்றார் போல்வனவும் தேற்ற பொருள் பயப்ப வந்தவாறு காண்க. தேற்ற பொருள், தேற்றம் என்றால் உறுதி, தேற்றம் என்றால் உறுதி, தேற்ற பொருள் உறுதி பொருள், கட்டாயம் என்ற உறுதி பொருளை, இன்றியமையாமை என்ற பொருளை பயப்ப தரும்படியாக வந்தவாறு காண்க. இது போன்ற இடங்களை நீங்கள் கண்டுகொள்வோம், இந்த இடமே தெரியலையா, இன்னும் மற்ற இடங்கள் இது போல பல இடங்கள் வந்திருக்கின்றன என்று சொல்லுகிறார். இது வடமொழி மரம், இது வடநூல்களிலே காணப்படுகிற ஒரு கொள்கை, வடமொழி மரம். எது இதுனா இது வடமொழி மதம், எது வடமொழி வடமொழி மதம் எதை சொல்லுகிறார்? உடன்பாடாக சொல்ல வேண்டியதை இப்படி எதிர்மறையாக சொல்லுகிற முறை வடமொழியிலே உண்டு. அது நமக்கும் உண்டுதான். இது சுவாமிகள் அப்படி எழுதுகிறார், இது வடமொழி மதம். இப்பொருள் விளங்குதற் பொறுத்து, இப்பொருள் விளங்குதற் பொறுத்து, இன்றியமையாமை என்ற அந்த பொருள் விளங்குதற் பொறுத்து கண்மேல் வைத்து கூறினார். கண்மேல் வைத்து கூறினார், அதாவது ஞாயிற்றை ஓமையாக கூறாமல், ஞாயிறு படர்ந்தாலன்றி காணமாட்டாத கண் போல என்று கண்மேல் வைத்து கண்ணுக்கு முதன்மை கொடுத்து சொன்னார். அப்படி கூறினாராயினும், கண்மேல் வைத்து கூறினாரேனும், உவமேய பொருளுக்கு ஏற்ப, உவமேய பொருள் எது? உண்மையான பொருள் தான் உவமேயம், உவமானம் ஞாயிறு. எனவே உவமேய பொருளுக்கு ஏற்ப இந்த பாட்டிலே உவமேயம் சுவையான போதம் நூல். எனவே அதற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். கண் உவமை இல்லை, ஞாயிறு தான் உவமை. எனவே உவமேய பொருளுக்கு ஏற்ப கண் காண்டல் தேரர்க்கு படர்ந்த ஞாயிறு போல் என ஞாயிற்றின் மேல் வைத்து உரைத்தல் தான் கருத்து. அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், ஞாயிற்றின் மேல் வைத்து உரைத்தல் கருத்தாக.